श्रीकांक्षी नगरी विहारसिका शोकापहन्त्री सता एका पुण्यपरम्परा पशुपते आकारिणी राजते। ॐ ஒரு தேடல் இயற்கையாவே நமக்குள்ளே இயல்பாவே பகவான் உபயோகப்படுத்துற வார்த்தை இயல்பாவே நான் யாருங்கிற புஸ்தகம் பகவானோட முக்கிய உபதேசம். தொடங்குற போதே பகவான் இப்படித்தான் தொடங்குறார், இயல்பாவே எல்லாருக்கும் சுகம் வேணும், துக்கம் வராமல் இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. நேச்சுரலாவே எல்லாருக்கும் அவாவாகிட்ட புரியணும், நம்ம யாருக்கிட்ட நமக்கு பிரியம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம யாரோடாவது பேரை சொல்லுவோம், அப்பாவை பிடிக்கும், அம்மாவை பிடிக்கும், என்னோட பத்னியை பிடிக்கும், பதியை பிடிக்கும், குழந்தைய பிடிக்கும், எனக்கு இஷ்ட தெய்வம் இருக்கு, அந்த இஷ்ட தெய்வத்தை தான் பிடிக்கும் அப்படியெல்லாம் சொன்னாலும் சூக்ஷ்மமா விசாரம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் பிரியம்ங்கிறது எங்க நிற்கிறது, அன்புங்கிறது எங்க இருக்கு. அன்பு தன்னிலதான் இருக்கு, பிரியம் தன்னிலதான் இருக்கு. ஆத்மனஸ்துகரமாய சர்வம் பிரியம் பவதி. உபனிஷத்தோட ஜட்ஜ்மெண்ட், யாஜ்ஞவல்க்கியங்கிற ரிஷி அவருக்கு ரெண்டு பத்னி, காத்யாயினின்னு ஒருவருக்கு பேரு, மைத்ரேயின்னு இன்னொருவருக்கு பேரு. பெரிய ஆசிரமம் இருந்தது, நிறைய சொத்து இருந்தது. லாஸ்ட்ல அவர் சொல்றார், இதெல்லாம் நான் பிரிச்சு கொடுக்குறேன், மைத்ரேயிக்கு ஒரு பாகம், காத்யாயினிக்கு ஒரு பாகம், ரெண்டுமா பிரிச்சு கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ண போறேன், நான் எல்லாத்தையும் விட்டு கிளம்புறேன். பிரபிரதிஷி அப்போ மைத்ரேயி கேட்கிறார், இந்த சொத்து கிடைச்சதானா, இந்த தனம் பணம் கிடைச்சதானா, எனக்கு பூர்ணமான சந்திருப்தி வருமா, நான் பூர்ணமா சந்தோஷமா இருப்பேன், அதனால எனக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்ஃபில்மெண்ட் வருமா. இன்னைக்கு உபயோகப்படுத்துற வார்த்தை ஃபுல்ஃபில்மெண்ட், பயாலஜிக்கல் ஃபுல்ஃபில்மெண்ட், சைக்கலாஜிக்கல் ஃபுல்ஃபில்மெண்ட், அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தே ஹவ் ஸ்டார்டட் யூசிங் தி வேர்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட். டீப்பர் சம்பூர்ணமான ஒரு சந்திருப்தி எனக்கு வருமா அப்படின்னு கேட்கறாங்க. யாத்மிகர் சொல்ற மைத்ரேயி, மைத்ரேயே கன்க்ளூட் பண்ணி விடுறது என்னக்கா, இந்த தனத்தினால பிரியம் ஃபுல்ஃபில்மெண்ட் வருமானாக்கா நீங்க இதெல்லாம் விட்டு கிளம்ப மாட்டேன், நீங்களே இதெல்லாம் விட்டுட்டு எதையோ தேடுறீங்க. அவர் சொல்றார், அரே மைத்ரேயி ஆத்மனஸ்துகாமாய சர்வம் பிரியம் பவதி, ஆத்மா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ விதி தியாசிதவ்யா. ஹே மைத்ரேயி, ஆத்மாவை தெரிந்து கொள்ளணும், திரஷ்டவியாக பார்க்கணும்னு அர்த்தம், பார்க்கப்படுற பொருள் இல்லை இருந்தாலும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துற திரஷ்டவியா. ஆத்மனஸ்துகாமாய சர்வம் பிரியம் பவதி, எல்லாமே உலகத்துல நமக்கு ஏதாவது ஒரு பிரியமா இருக்கு அப்படின்னாக்கா, இந்த பத்யுகாமாய பத்தி ஹி பிரியோ பவதி, ஆத்மனஸ்துகாமாய பத்தி ஹி பிரியோ பவதி. ஒரு பதி கிட்ட ஹஸ்பண்ட் கிட்ட வைஃபுக்கு பிரியம் இருக்குன்னாக்கா காரணம் என்ன, தன்னோட வைஃபா இருக்கிறதுனால, தன்னோட பத்னியா இருக்கிறதுனால, தன்னோட பதியா இருக்கிறதுனால, ஆத்ம பிரதிபலனம் அதுல தெரியறதுலதான் பிரியம் இருக்கும். ஒரு அம்மாவுக்கு தன் குழந்தை கிட்ட இருக்கிற பிரியம் கூட, ரொம்ப சுத்தமான பிரியம் கூட, தன் குழந்தை கிட்டதான் அவ்வளவு பிரியம், ஏன்னா தன்னோட ரிஃப்ளெக்ஷன் அதுல தெரியறது. இப்படியே விசாரம் பண்ணி சூக்ஷ்மமா பார்த்துட்டு வந்தோம்னாக்கா பிரியத்தோட இருப்பிடம் எங்கேயோ நமக்குள்ள டீப்பரா நமக்குள்ள இருக்கு, அது உடம்புலயும் இல்லை, ஏன்னா உடம்ப கூட இழந்துடுவோம். கொஞ்சம் கிராஸ் சென்ஸ்ல சொன்னோம்னாக்கா கையை ஆம்பியூட்டேட் பண்ணினா தான் உயிர் பழைக்கும்னா கையை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம், காலை ஆம்பியூட்டேட் பண்ணா தான் உயிர் பழைக்கும்னா காலை எடுத்துக்கோ, இன்னும் தலை கூட எடுத்தால் வாழலாமான தலையை எடுத்துக்கோ. உடம்பே இல்லாம நம்மளால இருக்க முடியுமானா உடம்பையே எடுத்துக்கோ சொல்லுவோம், ஆனால் இப்போதைக்கு நமக்கு அது புரியாது. இன்னும் அடுத்த ஸ்டெப் வரேன், இந்த பிரியம் சுகம் இது ரெண்டும் ஒண்ணு, சுகம் இருக்கிற இடத்துல பிரியம் இருக்கும், எது நமக்கு சுகம் கொடுக்குமோ, எது நமக்கு செக்யூரிட்டி கொடுக்குமோ, எது நமக்கு அறிவு கொடுக்குமோ, இதுல எல்லாமே பிரியம் இருக்கும். அறிவுங்கிறத விட்டுடணும், இப்ப புரியாது. சுகம் எது கொடுக்குமோ, செக்யூரிட்டி சம்ரக்ஷன் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் எது கொடுக்குமோ அதுல நமக்கு ஆசிரியம் வந்துடும், ஆசிரியம் எங்க வரதோ அங்க பிரியம் வந்துடும். ஆசிரியம் என்ன டிபெண்டன்ஸ்.
பணத்துல பணம் சுகம் கொடுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் நினைக்கிறதுனால பணத்துல
ஆசிரியம் வந்துடுது, பேங்க்ல போட்டுருப்போம் டெபாசிட்.
ஆனா கொஞ்சம் விசாரம் பண்ண பண்ண தெரியும், நமக்கு அனுபவத்திலேயே தெரியுது எதுவுமே டிபெண்டபிளா இல்லை, எல்லாம் கைவிட்டுறது தெரியும். அப்புறம் எது எதை ஆசிரியங்கிறது,
ஏதோ ஒரு ஆசிரியம், ஆசிரியம் பிரம்மன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி.
அப்ப எதுவும் ஒண்ணு ஆசிரியமான பொருள் சுகம் கொடுக்கிற, சுகம் கொடுக்கணும் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன்.
இனிமே பகவான் வார்த்தைக்கு
அந்த நான்கியாவிலேயே பகவான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன வராங்க, இயல்பா எல்லாருக்கும் பிரியம் தன்னிலேயே இருக்கு, தினமும் சுஷுப்தி நிலையில சுகமா தூங்குற ஒரு ஸ்டேட், சமாதி நிலை அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அனுபவம் கிடையாது, ஆத்ம சாட்சாத்கார நிலையில அப்படின்னாக்கா எல்லாருக்கும் அனுபவம் கிடையாது. அதனால பகவான் அந்த எந்த வார்த்தையும் போடாம தூக்க நிலையில, டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல, சுஷுப்தி நிலையில எல்லாரும், அவன் திருடனா இருக்கட்டும், தார்மீகனா இருக்கட்டும், ஸ்திரீயா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், தரித்திரனா இருக்கட்டும், எந்த ஸ்டாச்சுல இருக்கிறவனா இருக்கட்டும், கை காலெல்லாம் வெட்டி போட்டு படுத்து தூங்குறவனா இருக்கட்டும், தூங்கியாச்சுனாக்கா த டேஸ்ட் இஸ் சேம், யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் தூங்கியாச்சுனாக்கா எதையுமே நாம அடையல தூக்கத்துல. தயவு பண்ணி இந்த என்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த போட்டுட்டு தான் அது வரணும். அதனால தான் இந்த சுஷுப்தியிலேந்து கடக்கிறேன் உள்ள. சுஷுப்தியில வந்து நாம எதையுமே அடையல. நிறைய பேர் அத்தியாத்ம மார்க்கத்துக்கு வரது எதுக்கு வரோம்னாக்கா, நமக்கு உலகத்துல எதுவும் அடையறதுக்கு இல்லை, புதுசா ஏதோ ஒண்ணு அடைய போறோம், எதுனாக்கா செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு ஏதோ ஒன்று அடைய போறோம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு நமக்கு ஒரு கான்செப்ட் வச்சுப்போம். அதுதான் நம்ம இழுத்துன்னு வருது, ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு ஏதோ ஒன்று அடையிறது இருக்கு. இப்ப பாருங்க பகவான் சொல்றார், சுஷுப்தியில எல்லாரும் சுகமா, சுகத்தை சுகமா இருந்தா அங்க வந்து எதுவுமே அடையல, அடையல ஒருத்தனும் கிடையாது அங்க. அது மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் இழக்கிறோம், உடம்பை இழந்தோம், மனசை இழந்தோம், புத்தியை இழந்தோம், ஏன் நம்மளையே இழந்தோம். நம்ம இப்ப நம்ம என்னதுன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ இந்த பர்சனாலிட்டியே அங்க இழந்துட்டோம். மாதா அமாதா பவதி, பிதா அபிதா பவதி, ராஜா அராஜா பவதி, ஸ்தேனஹா அஸ்தேனோ பவதி, ப்ரூணஹா அப்ரூணஹா பவதி. உபனிஷத்து இப்படி எல்லாம் அடுக்கின்னு போறோம். மகாபாபம் பண்ணினவன் பாபம் பண்ணினவன் இல்லைங்க, அம்மா அம்மா இல்லை, அப்பா அப்பா இல்லை, ராஜா ராஜா இல்லை, சன்னியாசி சன்னியாசி இல்லை, சம்சாரி சம்சாரி இல்லை. ஆல் டிஸ்டிங்ஷன்ஸ் ஆர் எலிமினேட். அப்புறம் என்ன இருந்தது, எழுந்திருந்தா என்ன சொல்லுவோம், ரெண்டு ஸ்டேட்மெண்ட், சுகமா இருந்தது எதுவும் தெரியல, சுகமகம் சுகமா இருந்தது எதுவும் தெரியல. இந்த அனுபவம் இல்லாத யாராவது இருக்க முடியுமா? ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னன்னே தெரியாது, யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால பகவான் வந்து நான் யார் புஸ்தகத்தை அப்படி ஆரம்பிச்சிருந்தாருனாக்கா நமக்கு பிரசக்தியே இல்லை, அது ஏதோ யாருக்கோ ஒருத்தருக்கு அனுபவம் இருக்கிறதா தான். அப்படி ஆரம்பிக்காம எல்லாரோட அனுபவத்தையும் வச்சுட்டு அந்த நிலையில எல்லாத்தையும் இழக்கிறோம், ஆனா சுகமா இருந்தது. இனிமே அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, எதுவும் தெரியல. ஏதாவது தெரிஞ்சுங்கிறதுனால இந்த சுகம் வரல. இனிமே எதுவும் தெரியலைங்கிற ஸ்டேட்மெண்ட் ஏன் வருது? இப்ப நான் வந்து இப்ப சொன்னேன்னாக்கா 90% மேல ஜனங்களுக்கு சுஷுப்தியை எடுத்து காட்டினா என்ன தோணும்னாக்கா அவஜ்ஞா தான் தோணும். இட்ஸ் எ லேசி ஸ்டேட், டல் ஸ்டேட், இனர்ட் ஸ்டேட். அதுல என்ன இருக்கு, அதுதான் எல்லாருக்கும் இருக்கே. சமாதி அப்படின்னாக்கா நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோம், எனக்கு அது ஏதோ ஒரு இமேஜினரி எக்ஸைட்மெண்ட் அதுல இருக்கு, நமக்கு ஏதோ புதுசா வரப்போறது, நம்ம கதையெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம், ஆயிரம் காலம் குகைக்குள்ள சமாதியில் இருந்தவாளை பத்தி கேட்டிருக்கோம், பகவானை பத்தி கூட சமாதியில் இருந்ததாலாம் கேட்டிருக்கோம். அதனால சமாதினா எக்ஸைட்மெண்ட் வரும். சுஷுப்திங்கிறத அப்பவே நமக்கு வர்றது ஒரு வி ஃபீல் இட்ஸ் எ டல் ஸ்டேட், இனர்ட் ஸ்டேட். ஆனால் டாக்ஸ் வித் ரமண மகர்ஷியில பகவான் 90 இடங்களுக்கு மேல இந்த சுஷுப்தியை எடுத்து சொல்றார். 90 பிளேசஸ், மோர் தென் 90, வேரியஸ் டைமென்ஷன்ஸ். சில டைமென்ஷன்ல வந்து அது பூர்ணஸ்திதி அப்படிங்கிறார், சில டைமென்ஷன்ல இருந்து பார்த்துட்டு அது வந்து ஆவரணம் இருக்கு அங்க அப்படிங்கிறார். எல்லாமே ரெண்டு டைமென்ஷன்ல பார்த்தே பகவான் சொல்றார். ஒரு டைமென்ஷன்ல பார்த்தா நம்மள எல்லாம் பூர்ணர்கள் தான், இன்னொரு டைமென்ஷன்ல பார்த்தா நாம இன்னும் அடையல. இப்ப நம்ம அடைஞ்ச நிலையை வச்சுட்டே கிளம்புறோம். பகவான் சொல்றது வந்து சுஷுப்தி நிலையில சுகம் இருந்தது, அப்புறம் எதுவும் தெரியவே இனிமேன்னு சொல்றோம்னாக்கா நம்ம பிரெயினுக்கு அங்க என்ட்ரி இல்லாததுனால, எந்த பிரெயினை வச்சுட்டு நம்ம உலக விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறோமோ எந்த பிரெயின் வச்சுட்டு நம்ம வெளியில இருக்கிறதெல்லாம் கத்துக்கிறோமோ அந்த பிரெயின் அங்க போறதுக்கு பவர் இல்லாததுனால எதுவும் தெரியலைங்கிற ஸ்டேட்மெண்ட். சுகமா இருந்ததுங்கிறது அப்ப எங்க இருந்து வருது? இட் கம்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த செல்ஃப். சுகம் எதுவும் பார்க்கல, எதுவும் கேட்கல, எதுவும் மணக்கல, எதுவும் ருச்சிக்கல, எந்த பிரவர்த்தியும் பண்ணல, நோ எஃபர்ட் வாஸ் புட். அப்படி இருக்கிற ஒரு ஸ்டேட்ல அப்பறம் வச்ச சொத்தை பிள்ளை அனுபவிக்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சுகம், சுஷுப்தி நிலையில ஏற்படுற ஒரு சுகம். ஒரு பெரிய மகாபுருஷர் அவர்கிட்ட இது இதை பத்தி வேதாந்த விசாரம் பண்ற போது ஒரு பிரம்மச்சாரி கேட்டார், சமாதி நிலை தியான நிலையில சமாதி ஸ்டேட்ல அனுபவிக்கிற சுகம் அப்படித்தானே சாட்சாத்காரம் உண்டாகும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், கங்கை பிரவகிக்கிறத கங்காதலத்தை எடுத்து குடிச்சுதானா தாகம் தீரும். கங்கை கரையிலேயே நீ ஆழ்ந்து ஒரு ட்ரில் போட்டாங்கன்னா அங்கிருந்து தண்ணி வரும், அதுலேருந்து அந்த தண்ணியை எடுத்து குடிச்சும் தாகம் தீர்த்துக்கலாம். ஆனா கங்கை கரையில வந்து நீ ட்ரில் போடணுங்கிறது கிடையாது, கங்காதலத்தை எடுத்து சௌக்கியமா குடிச்சுக்கலாமே. அவர் என்ன சொன்னாருன்னு புரியல இந்த பிரம்மச்சாரி. அப்ப திருப்பியும் கேட்டா, நீங்க என்ன சொல்றீங்க? இல்லப்பா, சமாதி நிலையில இருக்கிற ஸ்டேட்டும் அந்த சமாதியிலேருந்து உணர்ந்த யோகி விசாரம் பண்ணிட்டு தான் அந்த சமாதியில உடம்பு இருக்கல, மனம் இருக்கல, புத்தி இருக்கல, ஈகோ இருக்கல, அங்க எது இருந்ததோ அது பூர்ணம் அப்படின்னு விசாரம் பண்ணித்தான் தான் அது அப்படின்னு உணர்றான். அதே மாதிரியே சுஷுப்தி நிலையும் விசாரம் பண்ணினால், விசாரம் பண்ற விசார ஞானத்தினாலேயே சுஷுப்தியில உடம்பு மனம் எதுவும் இல்லாம எது இருக்கோ அதுதான் நம்மளுடைய இயல்பான நேச்சுரல் ஸ்டேட் அப்படிங்கறத உனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம். நம்ம பர்சனாலிட்டி பிளேன்லேருந்து பார்த்தோம்னாக்க நம்ம இல்லையே, நிறைய பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. தூக்கத்துல நாம இல்லையே, சரிதான், நான் வெங்கட்ராமன் கிடையாது, விஸ்வநாதன் கிடையாது, சுப்பிரமணியம் கிடையாது, யாரும் கிடையாது. அப்புறம் நீ இறந்து போயிட்டியா அப்படின்னு கேட்டு, இல்லையே நான் இருக்கேனே அப்படிம்பா. அப்ப எது இருக்கு அங்க சுஷுப்தி நிலையில, எது இருக்கு? தினமும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அங்கேயே உட்காந்து விசாரம் பண்ணேன், வாட் வாஸ் மை ஸ்டேட் எ ஃபியூ அவர்ஸ் பேக், நான் எப்படி இருந்தேன். முதல்ல வந்து பிளாங்கா இருக்கும், அப்புறம் நமக்கு தெரியும் உடம்பு இல்லாம இருந்தோம், மனம் இல்லாம இருந்தோம், இந்த வியக்தித்வம் இந்த பர்சனல் செல்ஃப் இல்லாம இருந்தோம், ஏதோ அஸ்தித்வம் இருந்தது. அகம் பதார்த்தஸ்து அகமாதி சாட்சி நித்யம் சுஷுப்தாபி பாவதர்ஷனம். சுஷுப்தியிலையும் இருக்கக்கூடியது, லைக்காம இருக்கு. தேகம் மிருண்மயவ ஜடாத்மகம் அகம் புத்திர்ன தஸ்யாஸ்திரோ நாகம் தத் அத்யாத்மத்துல வரத வேதாந்த விசாரத்துக்கு வரத்த ஏன் நம்மளோட சாமர்த்தியம் எதுவும் பலிக்க மாட்டேங்கிறது? உலகத்துல பெரிய பெரிய காரியங்கள்லாம் சாதிச்சவா கூட they can put tremendous effort, sincere effort, அவ்வளவு முயற்சியும் அத்தியாத்மத்துல வந்து போட்டும் சாமர்த்தியம் எல்லாம் போயிடும். சாதக லோகத்தை பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு புரியும், 15 வருஷம், 20 வருஷம், 10 மணி நேரம் தியானம், 20 மணி நேரம் தியானம் பண்ணலாம், தபஸ் பண்ணலாம், எல்லா மணியும் அப்புறம் சம்திருப்தி வரமாட்டேங்கிறது, திருப்தி வரமாட்டேங்கிறது. ஆனா யாருக்கும் ஒருத்தர் பார்த்தா ஒரு க்ஷணத்துல அப்படி எங்கிருந்தோ வந்துடுறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதனால என்ன சொல்றாங்கன்னா, பகவான் வந்து குழந்தை மாதிரி இருக்கு, யாரும் கையில ஏதாவது பொருள் வச்சிருந்தா யாரோ ரொம்ப கேட்டா கொடுக்க மாட்டான், யாரையா ஒருத்தர் பிடிச்சதானா அவாட கொண்டு கையில கொண்டு கொடுத்துடும். இது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஆனால் வாஸ்தவம் அது இல்லை. வேதாந்த பரமா பார்த்தோம்னா வெளியிலேருந்து எதுவும் அடையறதுக்கு இல்லை, ஆத்ம சாட்சா்காரம் அடைய முடியாது. டாக்ஸில் பகவான் நிறைய இடத்துல சொல்றாரு, எது காரம் அப்படின்னு கேட்குற, எது கறிக்கிறதுக்கு இருக்கு, வாட் இஸ் தேர் டு ரியல் ஐஸ், யூ ஆர் ஆல்ரெடி தேர் அப்படின்னு சொல்றத நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன, நம்மளால ஏற்றுக்க முடியறதுக்கு. பகவான் சொன்னா கூட பகவான் சொல்லலாம், நம்மளால முடியுமா? அப்பதான் பகவான் சொல்ற, இப்ப நம்மளால முடியுமான்னு கேக்குறது யாரும் இருப்பாரு. நான் சொல்றேன், அப்படியே இருக்கிறது தானே. ஒரு நாள் சாயந்தரம் வேலையில பகவான் முன்னாடி யாரோ நிறைய ஃப்ரூட்ஸ் கொண்டு வச்சிருக்காங்க, எல்லாம் நிச்சலமா இருக்கு. ஒரு குரங்கு, இந்த குரங்கு எல்லாமே பகவான் இருக்காருனாக்கா அவளுக்கு ரொம்ப செல்வா, ரொம்ப ஃப்ரீயா வருது. ஏன்னா பகவான் அவளுக்கு பறிஞ்சு பேசுங்கிறதுனால. ஒரு குரங்கு உள்ள நினைச்சு வந்துருக்கு. குரங்கே நம்ம என்னதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், மனசுக்கு எக்ஸாம்பிளே குரங்கு தான். சஞ்சலமான மனசுன்னா குரங்கு, குரங்கு மாதிரி. இந்த குரங்கு உள்ள நுழைஞ்சு வந்து ஒரு பழத்துல கையை வச்சுது. கையை வச்ச குரங்கு பகவான் முகத்தை பார்த்தது. பகவான் பார்த்துட்டே இருந்தார். ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு சலனம் இல்லை. அந்த பழத்துல வச்ச கையோடையே இந்த குரங்கு பகவான் பார்த்துட்டு இருக்கு. பகவான் பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிச்சலமா அப்படி பெயிண்டிங் போட்டாங்க, சித்திரம் வரைச்சு வச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கு. ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு அப்புறம் அதோட சுவாபாவிகமான சலனம் வந்துடுது. அது பழத்தை எடுக்க கையை நீட்டுறதா சலிச்சுடுது. அப்ப பகவான் சிரிச்சுண்டு, ஏன் அப்படியே இருக்கிறது தானே, எந்த சாம்ராஜ்யத்தை பிடிக்க போறேன், அப்படியே இருக்கிறது தானே, எந்த சாம்ராஜ்யத்தை பிடிக்க போறேன். நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி, சாந்தமா இருக்கிறது உன்னோட ஸ்வரூபம், அப்படியே இருக்கிறது தானே. அதுக்கு போய் ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் நமக்கு. செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்ம சாட்சாத் டிஃபைன் பண்ண யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் இல்லையா? டாக்ஸில் ஒரு இடத்துல ஒருத்தர் ஜீவன் முக்தியை பற்றி பகவான்கிட்ட கேட்குறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பகவான் பதில் எப்பவுமே கொஸ்டினுக்கு பதிலே இல்லை, கொஸ்டினருக்கு தான் பதில். கேள்விக்கு பதிலே இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு தான் பதில். இவர் ஏதோ ஜீவன் முக்தியை பற்றி கேள்வி கேட்கறத பகவான் சொல்கிறார். வாட் இஸ் ஜீவன் முக்தி ஆஃப்டர் ஆல், இட் இஸ் ஓன்லி எ வேர்ட். அந்த பதில் சொல்றதே நமக்கு புரியும். இந்த கேள்வி கேட்கிறவன் யூ ஷுட் நாட் டேக் இட் அஸ் எ கோல் அண்ட் அல்டிமேட்லி நான் ஜீவன் முக்தன் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்காம இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பம்பார்ட்மெண்ட் எக்ஸ்ப்ளோஷன் பகவான், இட் இஸ் ஓன்லி எ வேர்ட். முக்திங்கிறது என்ன? ஆத்மாவோட ஸ்வரூபம் தான். அப்படி பார்த்தா எல்லாரும் முக்தர்கள் தான். அதை யாரு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாளோ, பிரத்யபிஜா யாருக்கு வருதோ, அவன் அந்த க்ஷணத்திலேயே விமுக்தன் ஆயிடணும். அந்த விமுக்தன் ஆனவனுக்கு தான் ஜீவன் முக்தங்கிற பாவம் இல்லை, அவனுக்கு எல்லாருமே முக்தர்கள் தான். ஏன்னா எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான். துவை அர்ப்பித்த மனசா துவாம் பஷ்யன் சர்வம் தவ ஆக்ருதி தய. எப்ப வந்து எனக்கு உங்களை அஜ்ஞானியும் தோணுறதோ அப்ப நான் ஞானியாவே இருக்க முடியாது. எப்ப எனக்கு வந்து இன்னொருத்தனை பார்த்து அவன் ஒரு ஹியூமன் பீங், ஒரு பர்சன், நல்லவன் கெட்டவன் தோணுறதோ அது வேற எனக்கு நான் ஆத்மாங்கிற நிலையில நிற்கவே முடியாது. எப்ப நான் ஆத்மாங்கிற நிலையில இருக்கேனோ அப்ப இன்னொருத்தரை பார்த்து மனுஷனா பார்க்கவும் முடியாது. அகமும் துவமும் ஒரே டைம்ல தான் வரும். எப்ப நான் உதிக்கிறதோ அப்ப நீ அவன்கிறதோட சேர்ந்துதான் வரும். துவம் அகம் இதம் இதீயம் கல்பனா புத்தி தோஷாது பிரபவதி பரமாத்மனி அத்வையே நிர்விகல்பே. நான் நீ அவன் எல்லாமே ஒரே டைம்ல உதிச்சு ஒரே டைம்ல அடங்குறது. எப்ப கேவல சின்மாத்திரமா உணர்வு மாத்திரமா இருக்கிற நிலை இருக்கோ அப்ப வந்து ரெண்டே இல்லை, துவைத்தமே இல்லை. அது நமக்கு இயல்பா இருக்கிற ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்கு தான் வெளியில ஒரு குரு. அது வந்து யூ நீட் நாட் அட்டெயின் அட்டெயின்மெண்ட்ங்கிறது. பத்து பாஷ்ய பத்து உபனிஷத்துக்கு ஆதிசங்கரர் பாஷ்யம் எழுதியிருக்கார். அதுல ஃபர்ஸ்ட் உபனிஷத்து வந்து ஈசாவாசி உபனிஷத். நம்ம வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அட்டெயின் பண்ணணும் அப்படின்னு விட்டு ஃபர்ஸ்ட் உபனிஷத்தை எடுத்து தொடர்ந்து வச்சுட்டோம்னாக்கா அந்த உபனிஷத் பாஷ்யத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ட் பகவத்பாதால் என்ன சொல்றாருன்னா, ஆத்ம ஜானம்ங்கிறது அட்டைன் பண்ண வேண்டியதில்லை. ந உத்பாத்தியம் ந ஆப்யம் ந சம்ஸ்காரியம் ந விகாரியம் கர்த்திருபோக்திரு ரூபம் வா அப்படின்னு முதல்ல தொடங்குற போதே அதை உத்பாதிக்க கிரியேட் பண்ண முடியாது, அட்டைன் பண்ண முடியாது. உன்னோட டியூவர்ஷிப்பை வச்சுட்டு அது பக்கத்துல போக முடியாது. ந கர்த்திருபோக்திரு ரூபம் வா. இப்படி நம்மளை கார்னர் பண்றது சொல்லுவோமே, அசங்க முடியாம ஆக்குறது, அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நிறுத்தி அப்புறம் என்ன பண்ணணும் நமக்கு? அப்ப இது அந்த பூர்ணமான ஃபுல்ஃபில்மெண்ட் நம்ம தேடுறோமே, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் எங்க கிடைக்கும்? அத்தியாத்மத்துக்கு வரத்தை நம்ம எதை தேடுறோம்? ஒரு ஹோல்னஸ், ஃபுல்ஃபில்மெண்ட். எதை அடைஞ்சால் அதுக்கு மேலே எனக்கு எதுவும் அடையறதுக்கு ஆசை இருக்காதோ, எந்த நிலையில இருந்தால் எனக்கு துக்கமோ மரண பயமோ இருக்காதோ, குறை இருக்காதோ, அந்த குறை இல்லாத நிலை. அண்ணாமலையார் ஸ்துதிக்கிறத பகவான் சொல்றார், எனக்கோர் குறையுண்டோ அப்படின்னு கேட்கிறார். எனக்கு குறையே இல்லை. குறை எப்ப இருக்கும்? அகங்காரம் இருந்ததானால் குறை, லிமிட்டேஷன் இருந்ததானால் குறை இருக்கும். நானும் நீங்களும் இருந்ததானால் எனக்கு ஃபுல்லாகவே முடியாது. எப்ப நானும் இல்லை நீங்களும் இல்லையோ, எப்ப அகண்டமா ஒரு வஸ்து தான் இருக்கோ அப்ப குறை இருக்காது. குறை இல்லாத நிலை வரணுமானால் ரெண்டு இல்லாம இருக்கணும். அதெல்லாம் நம்ம எப்ப அட்டைன் பண்ண போறோம்? இப்படியெல்லாம் சொல்லித்தனா முதல் கேள்வி என்ன, இதெல்லாம் நம்மளால முடியுமா? அப்பதான் பகவான் சொல்றார், முடிஞ்சு போன கதையை பார்த்து நடந்து போன கதை. பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி தேர். எனக்கு அனுபவம் இல்லையா? தினமும் இருக்கு அனுபவம் சுசுப்தி நிலையில. அதுதான் அங்கேயே தொடங்குறோம். எல்லாத்தையும் இழக்கிற போது உடம்பு இல்லாம, மனம் இல்லாம, அகங்காரம் இல்லாம, ஸ்திரீ புருஷ பேதம் இல்லாம, வர்ணாசிரம தர்மம் இல்லாம, இந்தியாக்காரன் அமெரிக்கன்கிற வித்தியாசம் இல்லாம, சன்னியாசி சம்சாரிங்கிற எந்த பேதமும் இல்லாம, சுசுப்தியில என்டர் பண்றவா எல்லாரும் சுகமா இருக்கா, பூர்ணமா இருக்கா. அது என்னத்தை காட்டுறதுனாக்கா, இயல்பா நம்ம பூர்ணமா தான் இருக்கும், இயல்பா நம்ம ஃப்ரீயா தான் இருக்கும், மரணம் இல்லாத தன்மை நமக்கு இயல்பா இருக்கு. மகாபாரதத்துல ஒரு கேள்வி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பண்ணி விட்டு சப்ஜெக்ட் போடுத்துக்கிறது. யக்ஷனோட ரூபத்துல யமதர்மன் வந்துட்டு தர்மபுத்திரர் கிட்ட கேட்கிறார், லோகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறார். கிரேட்டஸ்ட் வண்டர். தர்மபுத்திரர் சொல்றார், தினமும் ஜனங்கள் இறக்குறார், பேப்பர் எடுத்து படிச்சவங்க நிறைய மரண வார்த்தை இருக்கு, அதெல்லாம் படிச்சும் நிறைய ரிமார்க்கும் பண்ணுவோம், ஓ இவ்வளவு பேர் போயிட்டாரு அப்படிலாம் ரிமார்க்கும் பண்ணுவோம். ஆனா நமக்கு மரணம் உண்டு அப்படின்னு யாருக்கும் தோண மாட்டேங்கிறது, அதுதான் கிரேட்டஸ்ட் வண்டர் அப்படின்னு மகாபாரதத்தில் வருது. அகன்னி அகனி பூதானி கச்சந்தி ஹயமாலயம் சேஷாக ஸ்தாபதம் இச்சந்தி கிம் ஆச்சரியம் அத்தர். இந்த ஸ்லோகத்துக்கு கமெண்ட்ரி எல்லாம் கூட நீலகண்ட தீட்சிதரெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்க, அவெல்லாம் வியாக்கியானம் பண்றது கூட மனுஷனுக்கு அஜ்ஞானத்தினால தனக்கு இறப்பு உண்டு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி பகவான் கிட்ட ஒரு இடத்துல ஒரு கான்வர்சேஷன் வருது. பகவான் சிரிச்சுன்னு ஸ்பான்டேனியஸ் ரிமார்க் என்னன்னாக்கா, அஞ்ஞானத்தினால இல்ல ஓயது, ஞானத்தினாலதான் தனக்கு மரணம் இருக்குன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அஞ்ஞானத்தினால இல்ல, எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு தனக்கு மரணம் இல்லைங்கிறது. எவ்வளவுதான் மரணத்தை பத்தி சொன்னாலும் கொஞ்ச நேரத்துக்கு பயந்து போமே தவிர மரணம் போயிடணும். ஏன்? விகல்ப அசகிஷ்ணு. ஆத்மாவுக்கு பகவத்பாதால் கொடுத்த ஒரு பேர் என்ன? விகல்ப அசகிஷ்ணு. எல்லாரும் நிர்விகல்பஸ்தியில தான் இருக்க முடியும் நம்மளால. நிர்விகல்பம்னா நம்ம இன்னொரு எக்ஸால்டட் ஸ்டேட் நினைச்சுக்கிறோம், நிர்விகல்பமா தான் இருக்கும். விகல்பம் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு போகும், அவ்வளவுதான். காமம் கோபம் எதுவும் பாருங்க, நிற்கவே நிற்காது. தீஸ் திங்ஸ் ஆர் நாட் தேர் அட் ஆல் இன் அவர் ரியல் செல்ஃப், தே ஜஸ்ட் அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர். நம்மள தான் அது இருக்கு இருக்கு இருக்குன்னு ஸ்தாபிக்கிறோம். அகங்காரம் இருக்கு, மரணம் இருக்கு, கோபம் இருக்கு, காமம் இருக்கு. கொஞ்ச நேரம் உங்களுக்கு எல்லாம் மரணம் வரப்போறது அப்படின்னு பயப்படுத்தினா கொஞ்ச நேரத்துக்கு பயந்துப்போம். இன்ஃபேக்ட் இந்த டெத் சென்டென்ஸ் பண்ணுவாள் கூட இத்தனை நாளுக்கு அப்புறம் இறக்க போறா அவள் தெரியும். அவள் கிட்ட ரிசர்ச் பண்ணுவா கூட என்ன சொல்றான்னா, முதல்ல எல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கான். சில சமயம் அந்த டேட் வந்து ஒரு 6 months கேப் இருக்கும். அப்ப இங்க 6 மாசமும் லாஜிக்கலி பார்த்தா எப்படி இருக்கணும், 6 மாசம் 24 மணி நேரமும் அவ பயந்து இருக்கணும். ஏன்னா அவளுக்கு மரணம் வரப்போறது தெரியும். Few minutes they fear, after that they live a normal life. ஏன் உள்ள இருக்கிறது இந்த பயத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறது? உள்ள இந்த உடம்புங்கிற பிளெயின்ல இருந்து பிரெயின் சொல்றது நமக்கு மரணம் உண்டு. இட் இஸ் காமன் சென்ஸ். That is fact. ஒன்று வந்து ஃபேக்ட், ஒன்று வந்து ரியல். பொய் உண்மை சொல்றதை விட அப்படி பார்ப்போமே. ஒன்று வந்து ஃபேக்ட், கொஞ்சம் ஆனால் நமக்கு பசிக்கும், அது ஃபேக்ட். அதே மாதிரி இந்த உடம்புங்கிற பிள்ளைங்களேருந்து நமக்கு இறப்பு உண்டு, மரணம் உண்டு, டெத் உண்டுங்கிறது ஃபேக்ட். ஆனால் உண்மையான நிலையில நமக்கு மரணம் இல்லாத தன்மை சித்தமா இருக்குங்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு மேல உள்ளேந்து இருக்கிற அந்த வஸ்து என்ன பண்றது, ஒத்துக்க மாட்டேங்கிறது. ஒத்துக்க மாட்டேங்கிறதுங்கிறதுக்கு தெளிவு என்னன்னாக்கா மறவி, மறந்து போயிடுறோம்.
எல்லாரும் ஞானிகளாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அஜ்ஞானத்தோட மறை மேலே இருக்கு. அந்த அஜ்ஞான மறை கூட நான் அஜ்ஞானின்னு சொல்லிக்கிறேன்னா கூட ஞானியாக இருக்கணும். அஸ்தாமலகத்தில் வருது, சூரியனை மேகம் மறைச்சிருக்கு. அஜ்ஞானிகள் சொல்கிறா சூரியனை மேகம் மறைச்சிருக்குன்னு சொல்கிறான். மேகத்துக்கு சூரியனை மறைக்கவே முடியாது. அந்த மேகம் இருக்குங்கிறது நம்ம சொல்கிறது கூட சூரிய பிரகாசத்தினால தான். மேகத்தை பார்க்கறது கூட சூரிய பிரகாசத்தினால தான். கனச்சன்ன திருஷ்டி கனச்சன்ன மர்க்கம் யதா நிஷ்பிரபம் மன்யதே சாதி மூடா ததா பத்தவத் பாதி யோ மூட திருஷ்டே ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. நித்யோபலப்தி ஸ்வரூபா, ஆத்மா எப்பவும் சித்தமாக இருக்கு. மரணமில்லா தன்மையும் இயல்பாக இருக்கு, இன்ஹரண்டாக இருக்கு. நம்ம ஞானிகள் அஜ்ஞானிகள் பேதம் இல்லாமல் லோகத்தில் பார்த்தோம்னா சாதாரண ஜனங்கள் கூட சில பேர் வந்து மரணம் உண்டு, கேன்சர் வந்திருக்கு எல்லாம் தெரிஞ்சப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக கிளாசிக்காக இருப்பான். வந்து வேதாந்தம் படித்தவாளாக இருக்கணுங்கிறது இல்லை. என்னக்கா கொஞ்சம் மனசு சுத்தமாக இருந்ததுனாலே உள்ளே இருக்கிற வஸ்து பிரகாசமாயிடும், பயமெல்லாம் போயிடும். ஏன்னா இயல்பா இருக்குது, எல்லாரும் முக்தர்கள் தான், அஜ்ஞானிகளே கிடையாது. நம்ம அஜ்ஞானிகளாக இருந்தோமானால் முக்தர்கள் ஆகவே முடியாது. நம்ம சம்சாரிகளா இருந்தோமானால் நமக்கு ஜீவன் முக்தர்களாகவே முடியாது. இப்ப எது இருக்கோ பகவானோட மகாவாக்கியம், ஒரு மகாவாக்கியம் என்னதுன்னாக்கா அவங்க உபனிஷத்துல எல்லாம் மகாவாக்கியம் இருக்கிற மாதிரி ரமண பகவானோட ஒரு மகாவாக்கியம் வந்து இப்ப எது இருக்கோ அதுதான் எப்பவும் இருக்குவோய். இப்ப எது இல்லையோ அது பின்னால வந்து கொடுத்தானா அது போயிடும். ரொம்ப சிம்பிள். இப்போ எது இருக்கோ அதுதான் எப்போ இருக்கோ. என்னக்கா இப்போங்கிற க்ஷணம் ஒரு போல வர்த்தமான காலம், அதுதான் உண்மையானது. பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் பிரெயின்ல தான் இருக்கு. இப்ப கடந்த காலம், எனக்கு இவ்வளவு வருஷம் வயசாச்சு அப்படின்னாக்கா ஞாபகத்துல தான் இருக்கு, அதுவும் பாதி மறந்து போயிட்டு. ஃபியூச்சருங்கிறது இமேஜினரி தான், இருக்கேனும் இருக்க மாட்டேங்கும் தெரியாது உடம்பு உடம்பு நிலையில. ஆனா அனுபவத்துல பார்த்தோம்னா ஒரே ஒரு காலம் தான் இருக்கு, இப்போ 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 இப்போ. அதனாலேயே ஸ்ருதி சொல்றது நீ சாட்சாத்காரத்தை அடையிறது இப்பதான் அடையணும். இப்போ சாதனை பண்ணி ஃபியூச்சர்ல அடைய முடியாது. இஹ சேத் அவேதி தத் சத்யம் அஸ்தி, நச்சேத் இஹ அவேதி மஹதி விநஷ்டி. இஃப் யூ லூஸ் அட்டென்ஷன், இஃப் யூ ஆர் நாட் ரெகனைசிங் இட் நவ், யூ வில் நெவர் ரெகனைஸ் இட். பிகாஸ் எவ்வரி மொமெண்ட், எவ்வரி டைம் இட் இஸ் பிரசன்ட் மொமெண்ட் ஓன்லி, நவ் ஓன்லி. அதனால இந்த பிரத்யபிக்யா ரெகக்னிஷன்ங்கிறது உபதேசம் பண்ற க்ஷணத்திலேயே நடக்கணும், அந்த க்ஷணத்திலேயே நடக்கணும். அது நமக்கு சித்தமா வராது. அந்த சித்தமா இருக்கிற பொருளை போதனம் பண்றதுதான் வேதாந்தம், சித்த போதகம். புத்திஷம் ஒன்று அடையணும்னே சொல்லலை. உள்ளது நாற்பதுல லாஸ்ட்ல பகவான் சொல்ல போறார், சித்தமாயுள்ள பொருளை தேர்ந்திருத்தல் சித்தி, பிரசித்தி எல்லாம் சொப்பனமா சித்திகளே அப்படின்னு சொல்லப்படும். பிரசித்தினாக்கா எனிதிங் தட் யூ அச்சீவ் த்ரூ எஃபர்ட். நீங்களே பாருங்கோ, ஹெல்த் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கலாம். எவ்வளோ நாளைக்கு? அண்ட் யூ ஆர் கோயிங் டு லூஸ். ஒருத்தர் ரொம்ப யோகா நேச்சுரோபதி எல்லாம் பண்ணி டயபெட்டிஸ் வர, எனக்கு தெரிஞ்சவர் டயபெட்டிஸ் எல்லாம் வராமல் ரொம்ப பேலன்ஸாக பார்த்துருந்தா, எங்கேயோ இடத்துல விழுந்து ரெண்டு காலம் ஃப்ராக்சர் ஆயிடுத்து, லைஃப் டைம் கூட இவர் வாக்கிங் வித். ஏதோ ஒரு விதத்தில் பிரகிருதி இட் ப்ரூவ்ஸ் டு யூ தட் திஸ் பாடி இஸ் நாட் யூ. நம்ம நம்ம உடம்பை எப்படி தான் வச்சுக்கணும்னு பார்த்தாலும் லாஸ்டில் ஒரு தத்துவம் நமக்கு பிரகிருதியே சொல்லி கொடுக்கும், இந்த உடம்பு நீ அல்ல, இந்த உடம்பு உன்னோடது அல்ல, இந்த உடம்பு வாஸ்தவத்தில் இல்லை. த்ரீ ஸ்டேஜஸ் இட் வில் டீச் யூ. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் உடம்பு நீ அல்ல. செகண்ட் ஸ்டேஜ் உடம்பு உன்னோடது அல்ல. லாஸ்ட் ஒரு ஸ்டேஜில் அது புரிய வைக்கும், இந்த உடம்பு இல்லைப்பா, இட் இஸ் ஒன்லி அன் இக்னரன்ஸ் இன் யுவர் பிரெயின் தட் த பாடி இஸ் தேர். இன்னைக்கு மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸில் கூட ரொம்ப ஆச்சரியமான சிலதெல்லாம் இருக்கு. எனக்கு டயபெட்டிஸ் வந்தானா ஒருத்தர் கால் ஆம்பியூட்டேட் பண்ணான். கால் ஆம்பியூட்டேட் பண்ண அப்புறம் கால் இல்லாத இடத்துல சொரியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கால் கம்ப்ளீட்டாக கால் போயிட்டு தூக்கத்தில் கத்து வரவா பிள்ளையை கூப்பிட்டு விரல் வலிக்கிறது விரல் வலிக்கிறதுன்னு கத்து. என்ன காலே இல்லை அப்புறம் எங்கே விரல் வலிக்கும்? கால் இருக்குங்கிற ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் பிரெயின்லேருந்து இன்னும் போகலை. அதேகஸ்தோபி தேகஸ்தா,
அப்படின்னு பாகவதத்துல வந்து தேகம் இல்லை ஆனாலும் தேகம் இருக்குன்னு நினைச்சுக்கிறான். எப்ப வந்து இந்த தேகம் அப்பியர் ஆகிறதையே இவனுக்கு தேகம் இல்லைங்கிற ஞானம் வந்துருத்தோம். பகவான் கிட்ட கேன்சர் வந்து பகவான் இப்படி கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்றத எங்க போய் உடம்பு இருக்கு உனக்கு தானே தெரியாது. உடம்பு இருக்கு நான் முதல்ல நினைச்சுக்கணும், அப்புறம் அதுக்கு வியாதி வந்திருக்குன்னு நினைச்சுக்கணும், அப்புறம் அது குணமாகணும்னு நினைச்சுக்கணுமாக்கும். இதெல்லாம் நம்ம சொல்றத நம்ம ஏதோ ஆச்சரியமா நம்ம பகவான் எந்த ஸ்டேட்ல இருக்காரோ நமக்கு புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்கிறது. ஆனா குழந்தைகள்ல நமக்கு அது பார்க்கலாம். சின்ன குழந்தைகள் பிறந்து ஒரு 2-3 மாசம் 1 வயசு 2 வயசு பார்க்கும்போது அவளுக்கு உடம்பே இல்லை. நம்ம தான் அவள் உடம்பை பார்க்குறோமே தவிர அவ அவேர்னஸ் இல்லை, உடம்பே இல்லை. இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், ஜீவன் முக்தி இஸ் நாட் சம்திங் அன்நேச்சுரல், இட் இஸ் நேச்சுரல் டு எவ்ரி ஒன். ஏன்னா ஆத்மா முக்தம் தான். அப்போ வேதாந்தம் வந்து புதுசாக ஒன்று ஏதோ ஒன்று ஆர்டிஃபிஷியலாக ஒருத்தர் எஃபர்ட் போட்டு ஏதோ ஒரு மேஜ் ஒரு யோக சாதனையினால அடைய வேண்டிய ஒரு கர்மத்தோட பலனை பற்றி சொல்லலை. That which is very natural to you, whether you are an ignorant person or a learned person, a scholar or ignorant person, உனக்கு எல்லாருக்கும் சகஜமா இருக்கிற ஸ்திதி அது நீ புரிஞ்சுக்கலைனாக்கா இன்னும் ஒரு வேடை கொண்டு வரலாம். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளேனாக்கா அது லீலை அவ்வளவுதான். The self itself has decided that it should sport. So let it sport. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோமே எல்லாரும் இப்படி இருக்காள், இது இப்படி நேச்சுரலாக இருந்ததானால் ஏன் எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. செல்ஃப் ஹஸ் டிசைடட் டு ஸ்போர்ட். லோகவத்து லீலா கைவல்யம், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லையும் நமக்கு முடிஞ்சு போச்சு கதை. ஆத்மா முக்தம் வேணுமா தெரிஞ்சுக்கணும் நீ ஆசைப்படுறியா, ஜிக்னாச பிரபலமாக இருக்கா, யூ வில் ரியலைஸ் இட். ஜிக்னாச இல்லையா தெரிஞ்சுக்க முடியாது. நீ என்னதான் பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியாது, என்ன சாதனை பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியாது. யூ வில் ரோம் அபவுட், அதுலேயும் தப்பு கிடையாது. ஏன்னா யாரு தெரிஞ்சுக்காம அலையறா, அந்த பகவானே தான், அந்த சர்வேஸ்வரனே தான் அஜ்ஞானியா வேஷம் போட்டுண்டு தனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியும் தான் துக்கம் அனுபவிக்கிற மாதிரியும் இந்த லோகத்துல விளையாடி இருக்கான். தட் பிளைன் ஆல்சோ வி ஆர் பூர்ணம், திஸ் பிளைன் ஆல்சோ வி ஆர் பூர்ணம், பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம் தச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. அப்படி பூர்ணமா இருந்துன்னு தான் வேதாந்தம் கேட்கணும், அபூர்ணமா இருந்துன்னு கேட்கப்படாது. ஏன்னா அபூர்ணமா இருந்துன்னு கேட்டோம்னா பூர்ணமாக முடியாது, அபூர்ணம் ஒருக்காவும் பூர்ணமாகாது. இங்கே பிள்ளையார் கிரகத்தை வச்சுட்டே பகவான் இதை சொன்னார், உள்ள வைப்போமே பூர்ணம். இங்கே சமையல் கட்டில் இருக்கிற பாட்டிமா இருக்கலாம் அது உபதேசம், அதில் இருக்கிறதும் பூர்ணம் இதில் இருக்கிறதும் பூர்ணம். இந்த பிள்ளையார் கிரகத்தை வந்து வெளியில் உப்பு, உள்ள பூர்ணம். நாங்களாம் குழந்தைகளாக இருக்கிறத ரொம்ப போர் அடிக்கும். இன்னும் சாயந்தரம் ஆகிறதுக்குள்ள இது எப்போடா பண், எதுக்கு இந்த மாவை போட்டு இதுக்கு மேலே பண்ணுறா அப்படின்னு தோணும். ஏன்னா வேண்டது உள்ளே இருக்கிற பூர்ணம் தான். அது வேற பிள்ளையா இருக்கிறவங்கிட்ட மோதகம் பண்ணி கொடுத்தா அது பேர் கூட பாருங்க மோதகம். மோதகம்னா தட் விச் கிவ்ஸ் யூ பிளிஸ். மோதமே மோதனீயம் சிலம்பா, அதை பண்ணி கொடுத்துதானாக்கா அந்த மாவையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டு விட்டு உள்ள இருக்கிற பூர்ணத்தை தான் பெரும்பாலும் நிறைய வழங்கல் பார்த்துக்கும். எல்லாருக்கும் அந்த மாவு வேண்டாம், தூக்கி போட்டுட்டு உள்ள இருக்கிற பூர்ணத்தை தான் சாப்பிடுவான். அப்ப சுவாது வந்து பூர்ணத்துக்கா மாவுக்கா, நம்ம வயசானவா என்ன சொல்லுவோம், ரெண்டுமா சேர்ந்தா தான் சுவாதுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் கூட லாஜிக்கலி கேட்டுதானா மாவை தனியே சாப்பிட வேணாம்னு அது முடியாது. அப்போ யூ வாண்ட் பூர்ணம் அடல்ட்ரேட்டட் பை மாவு, அவ்வளவுதான். அதே தான் நம்ம அனுபவமும், நம்ம பூர்ணமாக தான் இருக்கோம். கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, மூக்கால் மணக்கிறது, நாக்கால் ருசிக்கிறது, தொக்கால் ஸ்பர்ஷிக்கிறது, தூங்கிறது, கனவு காண்றது, ஜாக்கிரத, எல்லாத்துலேயும் பூர்ணமாக தான் இருக்கோம். ஆனால் நான் ஒருத்தன் இருக்கேங்கிற ஒரே ஒரு பிரமம் இருக்கிறதுனால, துவைதம் இருக்கிறதுனால பூர்ணம் தெரிய மாட்டேங்கிறது, அல்பம் நினச்சிக்கிறோம், பூமா தெரிய மாட்டேங்கிறது, அகண்டம் தெரிய மாட்டேங்கிறது, கண்டம்னு நினச்சிக்கிறோம். அந்த ஒரு சின்ன ஒரு இக்னரன்ஸ், அந்த இக்னரன்ஸை கூட குத்தம் சொல்லறதுக்கு தேவையில்லை. ஏன்னா ஸ்ருதி சொல்றது அந்த பிரம்மமே ஏகோகம் பகுஸ்யாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான், அதுவே நினைச்சிட்டு தான் நான் ஒன்னா இருக்கேன், ரொம்ப போரடிச்சு போயிட்டு நானே நிறைய ஐக்கியம் விளையாடிக்கிறேன்னு நினைச்சிட்டு தான். அந்த மாதிரி விளையாடுறதுக்கு தான் இப்படி போட்டுட்டு இருக்கோம், தீர்மானம் பண்ணிட்டோம்னா அதுலேயும் கன்ஃபியூஷன் இல்லை. அது தெரிஞ்சின்றதுனால தான் பகவான் மாதிரி இருக்கிறவா யாரையும் அஜ்ஞானியுமே பார்க்கல. யாரையுமே அவளுக்கு வந்து அவா ஞானிங்கிற பாவம் எந்த இடத்துலையுமே இல்லை. ஆனா பாக்குறவாட யாரையுமே அஜ்ஞானி, இவன் வந்து இவனுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துதான் இவன் ஞானி ஆகணும், சின்ன குழந்தைகளெல்லாம் வச்சு சொல்லிக் கொடுத்து பகவான் உபதேச சாதனைலாம் சொல்லிக் கொடுத்தேன். முருகனார் சுவாமிகள் பெரிய மகான்கள் கூட எப்பாவது ஸ்லிப் வந்துடும். முருகனார் சுவாமி போய் பகவான்கிட்ட கேட்குறார், பகவானே இந்த உபதேச சாரத்தை இந்த சின்ன குழந்தைக்கு போய் சொல்லிக் கொடுக்குறீங்களே அதுக்கு புரியுமா, பெரிய பெரிய பண்டிதாளுக்கே புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கே அப்படின்னப்போ பகவான் சொல்லித்தான், என்ன போய் புத்தியால் புரிஞ்சுக்கிறது தான் புரிஞ்சுக்கிறதோ அப்படின்னு. முருகனார் சுவாமி வந்து தவிச்சு போயிட்டாரு, நான் தெரியாம அப்படி ஒரு கேள்வி. ஏன்னா எந்த க்ஷணத்துல நம்மளை தெரியாம ஒரு சின்ன ஸ்லிப்பு தான். ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, இந்த ரேசஸ் எட்ஜ்ல நடக்கிற மாதிரி, முருகனார்கிட்ட கேட்டாலாம் இப்படி பகவான் சுலபம் சொல்றது நமக்கு கஷ்டமா இருக்கே. முருகனார் சொன்னார், லாஸ்ட் பாட்டுல இருக்கிற லைனை சேர்த்து விட்டேன்னா உங்களுக்கு புரியும், அருளும் வேணுமே அப்படின்னு. அருள் என்ன பண்ணுவோம், எப்பப்போ நம்ம மறக்கிறோமோ அப்பப்போ நம்மளை அந்த பேலன்ஸுக்கு போடுறோம். எப்பப்போ ரெக்கக்னிஷன் போயிடுறதோ அப்பப்போ இட் மேக்ஸ் யூ ரெக்கக்னைஸ் தட் யூ ஆர் டயர்ட். நம்ம ஒன்றும் இல்லை அலை. எப்பப்போ நான் கடல்லேருந்து விலகியிருக்கேன்னு நினச்சிக்கிறதோ அப்போல்லாம் கஷ்டப்படும். அப்பப்போ ஒரு பெரிய அலை வந்துட்டு கடல்லேருந்தே வந்து இந்த சின்ன அலைகிட்ட சொல்கிறது, நீ கடல் தான், கடலும் ஜலம்தான், நீயும் ஜலம்தான், நானும் ஜலம்தான், எல்லாம் ஜலம்தான். சலில ஏகோ திரஷ்டா அத்வைதோ பவதி. ஜலம் அப்படின்னு பார்த்தேன்னா ஒன்று தான் இருக்கு, ரெண்டு இல்லை. எப்போ கடல் அலை ஐஸு அப்படிலாம் பார்த்தா நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி எப்போ ஒன்று தான் இருக்கு ரெண்டு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டோமோ அப்போ நம்ம பூர்ணம்தான். பூர்ணத்தில் இருந்துட்டே அப்போ எதுக்கு வேதாந்த சிரவணம் பண்ணணும்னா, அந்தந்த கேட்குற போது திருப்பி திருப்பி அந்த பூர்ணத்துக்கு போகிறோம், அவ்வளோதான். ஒன்றும் அட்டைன் பண்ணுறதுக்கு இல்லை. உங்களுக்கு ஏதோ கிளாஸ் எடுத்துட்டு உங்களை ஞானிகள் ஆக்குறதுக்கோ இல்லை, நான் கிளாஸ் எடுத்துட்டு இப்போ நான் கொஞ்சம் ஹியூமிலிட்டியோட சொன்னேன்னா நான் சொல்கிறது எனக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை. ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட். பக்தியில் சொன்னோம்னாக்கா கதையந்தஷ மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச நமந்திச்ச சொல்றது, ஆஸ்வதிக்கிறது. அந்த க்ஷணத்துல நம்ம அந்த ஸ்மரணையில இருக்கும். ஸ்மரணைனா போதஜன்ய ஸ்மிருதி இல்லாம புத்திஜன்ய ஸ்மிருதியோ கிரியாஜன்ய ஸ்மிருதியோ இல்லை. ஸ்மிருதி ரெண்டு பக்கம், ஒன்று வந்து ஏதோ ஒரு பொருளை மறந்து வச்சுட்டோம், வாட்ச் காணோம்னா அது எங்க இருக்கு ஞாபகம் வருது, புத்திஜன்ய ஸ்மிருதி. அந்த ஸ்மிருதி வந்து அந்த வாட்ச் கிடைச்சிருக்குன்னா அதோட ஆச்சு. ஆனால் போதஜன்ய ஸ்மிருதி வந்து இப்போ மூக்கிலேயே வச்சுருக்கிற கண்ணாடி எங்கேயோ காணம் காணம் தேடணும், கிடைச்சா அந்த க்ஷணத்தில் இருக்கு தெரியுது. அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற செல்ஃப், நம்ம ஆத்மா எங்கே, நம்ம பூர்ணதை எங்கே எங்கே தேடுறது நம்மளே தான். அதுன்னு ரெக்கக்னிஷன் வந்த க்ஷணத்துலேருந்து அது நம்மளை விட்டு போகாம அன்இன்டரப்டடாக இருக்கு. எப்பப்போ மறந்து போகிறதும் திருப்பி திருப்பி பெருகிக்கிறது உள்ள. வசிஷ்டர் யோக வாசிஷ்டத்தில் சொல்கிறார், மீதி இருக்கிற கலைகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா போயிடும். மியூசிக்கு டான்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா போயிடும். சர்வாப்பேவ கலா ஜந்தோஹோ அனபியாசேன நஷ்யதி இயம் ஞான கலாத்தியந்தா சகிருஜாதா அபிவர்த்ததே. இந்த ஞானம் மாதிரி எப்போ குரு கிருப்பையினால ஒரு வாட்டி இதயத்தில் பிரகாஷிச்சுடுத்தோ அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணினோமோ பண்ணலையோ அது உள்ளே இருந்து நம்மளை முழுங்கிடும். ட்ரூத் ப்ரிவைல்ஸ். அது நம்மளை அதனாலதான் அஜ்ஞானத்துக்கு ஆத்மாவை மறைக்க முடியாதுன்னு. ஏன்னா அஜ்ஞானம் எப்படி, அஜ்ஞானம் ஜடம், அதுக்கு போய் சத்தம் மறைக்க முடியுமா? சித்தமா இருக்கும். இவ்வளவுன்னு சொல்லிட்டு இனிமேதான் நம்ம உள்ளது நாற்பதுக்கு பிரவேசம். அதனால உள்ளது நாற்பது படிக்கிறதுக்கு இல்லை. பகவானோட எந்த கிருதிகளும் படிக்கிறதுக்கு இருக்கிற கிருதி இல்லை. பயஹார்ட் பண்றதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ கூட இல்லை, கண்ணாடி தான். பகவத்கீதை எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டா யாரோ பகவான் கிட்ட, கீதை உங்ககிட்ட என்ன சொல்றதோ அதை நீ கேளு அப்படின்னா. பகவான் கீதை அப்படி என்னதான் சொல்றதாம் அப்படின்னு கேட்டார். பகவான் சொன்னார், நீ ஒன்ன பாரு சொல்றேன், நீ ஏன் என்ன பாக்குறேன்னு கேட்கறதாம் அந்த புஸ்தகம். நீ ஒன்ன கீதை பாக்குறத நாம நம்மள பாக்குறோம்னாக்கா படிக்கல, ரெகக்னிஷன் பிரத்யபிஜான் போதம் அதீதி போத ஆச்சரண பிரச்சரணம் அப்படின்னு சாதாரணமா சொல்லுவா. இந்த அதீதிக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, போதம் உணர்வு. உள்ளதினார்ப்பது எப்படி தொடங்குறதுனாக்கா உள்ளது அப்படின்னு தொடங்குறது. எப்படி முடியறது உணர், இந்த ரெண்டு பதத்துக்கு உபக்கிரம உபசம்ஹாரம் சொல்லுவோம் சாஸ்திரத்துல. உபக்கிரமம் உபசம்ஹாரம், துவங்கிறது கம்ப்ளீஷன், துவங்கிறது வந்து உள்ளது, கம்ப்ளீஷன் வந்து உணர். உள்ளது எல்லாருக்கும் சித்தமா இருக்கிறது, ஏன் தெரிய மாட்டேங்கிறது? லாஸ்ட் பாட்டுல போனா அகந்தை உரு அழிதல் உணர், அகந்தை உரு அழிந்துடுத்தனாக்கா உள்ளது விளங்கும். உபனிஷத்துலயே பெரிய உபனிஷத்து இந்த ஒரு கிரந்தம், பகவானோட ரமண உபனிஷத் அப்படின்னே சொல்லுவாய். எந்த கிரந்தமும் பகவான் தானாவே ஏதோ பண்ணணும் அப்படின்னு எழுதல, ஒரு ரெண்டு பாட்டை தவிர அது ஸ்பான்டேனியஸா பகவான் நிர்பந்தமா பகவான் உள்ள வந்த ரெண்டு பாட்டுகள் உண்டு, அதை தவிர எல்லாமே யாராவது கேட்டு பகவான் எழுதி கொடுத்ததுதான். அதே போல இந்த உள்ளது நாற்பதுங்கிற இந்த 40 பாட்டுகளும் முருகநாத சுவாமிகள் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணினக்கூடிய பலனா பகவான் எழுதி நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தது. பகவான் ரமணாசிரமத்துக்கு வந்தப்புறம் எழுதினது. பகவான் வந்து விருபாக்ஷ குகையில இருக்கிறதே நான் யாருங்கிற அந்த சின்ன புஸ்தகம் வந்தாச்சு, இப்பவே வந்தாச்சு, நான் யாருங்கிற புஸ்தகம் வந்தாச்சு 1905 வந்தாச்சு இல்லையா, அந்த நான் யாருங்கிற புஸ்தகம் அப்பவே வந்தாச்சு. உள்ளது நாற்பது வந்து பகவான் ரமணாசிரமம் வந்த அப்புறம், அது வந்து 1922 அப்புறம். முருகனார் சுவாமி எப்போ வந்தார்? 22 வந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு உள்ளது நாற்பது. அந்த தத்துவத்தை பார்த்தா ஒரு வித்தியாசமும் கிடையாது, டீச்சிங் பார்த்தா கிளாரிட்டி பார்த்தோம்னா எந்த வித்தியாசம். அந்த 1905 அப்போ ஏதோ பகவான் எழுதி கொடுத்தது எதுவோ அதே தான் உள்ளது நாற்பதுலையும். நான் யாருங்கிற ஒரே ஒரு புஸ்தகம் புரிஞ்சினாலே உள்ளது நாற்பது நமக்கு புரிஞ்சுக்கலாம். உள்ளது நாற்பது புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் யார் புரிஞ்சுட்டாப்போ அந்த சின்ன புஸ்தகம் படிச்சு புரிஞ்சுட்டாலே போதும், அதுலயே எல்லாம் இருக்கு. நான் யார் புஸ்தகத்திலேயே பகவான் வந்து வேதாந்தத்தோட டெர்மினாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பகவான் இதெல்லாம் எங்கேருந்து பிக் பண்ணி எடுத்துருந்தது? நிறைய இடத்துல டாக்ஸ்ல எல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன், பாஷ்யத்துல இருக்கிற சங்கர பாஷ்யத்துல இருக்கிற வார்த்தைகளையே பகவான் உபயோகப்படுத்துறாரு. ஸ்கிரிப்சரல் டெஸ்டிமனி பகவானுக்கு எங்கேருந்து வந்தது? பகவான் பாதாளலிங்க குகையில வந்து உட்கார்ந்து தான் தன்னிலே ஆழ்ந்து இருக்கிற அந்த பீரியட்லயோ எதுலையும் புஸ்தகமோ எதுவும் பார்க்கல. அதுக்கு முன்னாடி பெரிய புராணத்தை தவிர எதுவும் பகவான் பார்த்தது கிடையாது. பைபிள் ஏதோ படிச்சிருக்கு ஸ்கூல்ல படிக்கிறத, கொஞ்சம் தமிழ் பாட்டுகள்லாம் படிச்சிருக்கேன் மதுரையில இருக்க. விவேகானந்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆன டைம் அது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஏதோ பார்த்தா டிராமா மாதிரி இருக்கும். விவேகானந்தர் சிகாகோவில் போய் பேசி அதே செப்டம்பர் மாதம் தான் 1906 திருப்பி ராமநாதபுரத்தில் வந்து இறங்கியிருக்காரு. அதே செப்டம்பர்ல தான் 1896 பகவான் அருணாச்சலத்துக்கும் வர்றாரு. விவேகானந்தரோட சிகாகோ அட்ரஸஸ் புக் வந்து ரொம்ப பிரச்சாரமா இருந்தது. பகவானோட ஆத்துலயும் மதுரையில அந்த புஸ்தகம் இருந்தது. யாரோ பகவான் கிட்ட கேட்டா பகவானே ரொம்ப பிரச்சாரத்துல இருந்த காலம், நீங்க கூட படிச்சிருக்கணுமே பார்த்துருப்பேளே. ஆமாவே எங்க வீட்லயும் இருந்தது, ஆனா அந்த பேரு கூட எனக்கு சரியா படிக்க தெரியல, வைவேகானந்தா வைவேகானந்தான் படிச்சேன், எதுவுமே இல்லை. ஆனா டைரக்டா அந்த பாதாளலிங்க குகையில வந்து உட்கார்ந்து தான் தண்ணில ஆழ்ந்து இருந்து அதுக்கப்புறம் பகவான பாதாளலிங்கத்திலேருந்து வெளியில தூக்கின்னு வந்து இழுப்ப மரத்துக்கு கீழே கொண்டு வந்து உட்கார்ந்து, இல்லை பகவானே வந்து இழுப்ப மரத்துக்கு கீழே உட்கார்ந்துக்கிற போது நிறைய பேர் வந்து எல்லாமோ புஸ்தங்கள்லாம் பகவான் முன்னால பாராயணம் பண்ணுவான். இதெல்லாம் பின்னால பகவானே சொல்லித்தான் நமக்கு தெரியாது. அதனால பகவான் ரொம்ப அலர்ட்டா தான் இருந்திருக்கு. வெளிப்படி கண் பார்த்தோம்னா பகவான் ஏதோ எதுவும் தெரியாம இருந்தா மாதிரி இருந்தாலும் பகவான் தான் பின்னாடி தான் சொல்றது. இவா வந்து வேதாந்த சூடாமணி, தமிழ்ல இருக்கிற யோக வாசிஷ்டம், எதேதோ கிரந்தங்கள்லாம் படிப்பாளாம். அப்பதான் பகவான் ஆச்சரியமா பாக்குறது, நம்மளை பத்தி தானே இவெல்லாம் பேசுறான், நம்ம நிலையை தானே இவெல்லாம் படிக்கிறான், இதுக்கு பிரயத்னம் பண்றானா, இதுக்கு சாதனை பண்றானா, இதுக்கு இது மாதிரி எல்லாம் ஒரு வழி இருக்கு, யத்னம் பண்ணி அடையறா அப்படிங்கறதெல்லாம் பகவானுக்கு ஒரு ஆச்சரியமா அப்பதான் ரெக்கக்னைஸ் பண்றது. அப்ப பகவான் ஞானத்தை எப்படி அடைஞ்சார்? ஞானம் தெரியாமே தான் போயிருக்கேன். ஏன்னா ரங்கன் கேட்கிறார், பகவான் உங்களுக்கு வந்து ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சேன்னு நீங்க நீ எனக்காக சொல்லியிருக்க கூடாதா? ஏதோ நம்ம கிருஷ்ணா டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதி போட்டுருக்கோம் இங்க, பகவானுக்கு வந்து அது தெரியல. ரங்கன் கிட்ட கேட்கறத ரங்கன் கேட்கிறார் பகவான் கிட்ட, எங்கிட்டயாவது சொல்லியிருக்க கூடாதா மதுரையில இருக்கிறத, பகவானோட பால்யகால ஃப்ரெண்ட் அவர், எங்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் உண்டாச்சு சொல்லியிருக்கலாமே? பகவான் சொன்னார், எனக்கே தெரியாது, நான் ஏதோ நல்ல ஒரு வியாதி வந்திருக்குன்னு நினைச்சுட்டேன், சுகமா இருக்கு, அது வியாதியா இருந்தா கூட பகவான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் கிரேட்னஸ். அது ஒரு காலம் வியாதியா இருந்திருந்தால் கூட அது நல்ல காலத்துக்கு ஆத்மசாட்சாத்காரமா போயிருக்கு. அது ஒரு வியாதியா இருந்திருந்தா கூட பகவான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அக்செப்டன்ஸ் தான் பகவான் பகவான பண்ணிட்டு டவுட்டே பண்ணது. தனக்கு வந்திருக்கிற அனுபவத்தை பெரிய அனுபவம்னு தனக்கு தெரியாது, கெட்ட அனுபவம்னு தான் நினைக்கல, அது வியாதியா நல்லதா கெட்டதா எதுவும் நினைக்கல, ஏதோ ஒண்ணு வந்தது. அதை தான் அப்ரோச் பண்ணின விதம் சாட்சாத்காரத்துக்கு காரணமாச்சு. அதுக்கப்புறம் இந்த புஸ்தகம் எல்லாம் படிக்கிறத அந்த டைம்ல எது எது கேட்டாரோ அதையெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிருக்காங்க. நான் அதே வார்த்தைகளை நாணியார் புஸ்தகத்துல கூட உபயோகப்படுத்துறாரு. கயல் பாம்பு ஃபேமஸ் சிமிலி வேதாந்தத்துல அதெல்லாம் கூட பகவான் அப்பவே யூஸ் பண்றார். ரஜு சர்ப விக்ராந்தியில அதுக்கப்புறம் உள்ளது 40 இந்த சிகரமா இருக்கிறது 40 பாட்டு முருகநாத சுவாமிகள் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்தது. அதுல முதல் 2 பாட்டு வந்து மங்களாச்சரணம். அதுல முதல் பாட்டு தொடங்குறதுக்கு ஒரு அழகு உள்ளது அப்படின்னு தொடங்குறார். சத் அப்படி சத்தியம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம். அந்த சத்தியம்ங்கிற வார்த்தையே நல்ல தூய தமிழ்ல உள்ளது ஒரே ஒரு பதத்தை வச்சுங்க. உண்மை அப்படின்னு கூட போட்டிருக்கலாம். அப்படி இல்லாம உள்ளது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த உள்ளதுங்கிறத வச்சுட்டே அந்த பாட்டை பண்ண சத்தியம்ங்கிறத வச்சுட்டே பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு. நான் அந்த ஸ்லோகம் கொஞ்சம் இது மாதிரி இல்லை இருந்தாலும் சத்தியபிரதம் சத்தியபரம் த்ரிசத்யம் சத்தியஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ருத சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் தொடர்ந்தா ஒரு ஸ்லோகம். அது மாதிரி பகவான் உள்ளது நாட்டதும் உள்ளதல உள்ள உணர் உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதாம் உள்ளவெவம் உள்ள பொருள் உள்ளவெவம் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாயே உள்ளே. இந்த பாட்டுல உள்ளேங்கிட்ட அடுத்த பாட்டு சேர்த்துக்கிறோம். உள்ளது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இருக்கக்கூடிய பொருள் சத்தியம். சத்தியத்தை தான் நம்ம தேடணும். உபனிஷத்துக்கள்லாம் சத்தியத்தை தான் தேடுறது. சத்தியம்னா எது எது மாறுபாடு இல்லாம இருக்குமோ அது சத்தியம். பரிணாமம் இல்லாத வஸ்து சத்தியம். அதுக்கு ஈஸ்வரன் சொல்லுங்கோ பிரம்மம்னு சொல்லுங்கோ ஆத்மான்னு சொல்லுங்கோ எந்த பேர் வேணா சொல்லுங்கோ அதை விட மங்களமா ஒரு பதம் இல்லைங்கிறதுனால இந்த உள்ளது நாற்பதுங்கிற இந்த பிரகரணத்தை சத் உள்ளதுங்கிற பதத்தோடையே பகவான் தொடங்கினார். எது மாறுபாடு இல்லாம பரிணாமம் இல்லாம இருக்குமோ அது சத்தியம். எத் திருஷிபிகி அவஸ்தாபிகி நவ்யபிச்சரதி தத் சத்தியம். இதுதான் டெஃபினேஷன் ட்ரூத் சத்தியத்து. எது ஆதியில இல்லாம இருந்து மத்தியத்துல தென்பட்டு எண்டுல இல்லாம ஆகுமோ அது சத்தியமா இருக்க முடியாது. ஆது அந்தேஜயம் நாஸ்தி வர்த்தமானே விதத்ததா. இப்ப நாமெல்லாம் கொஞ்சம் வருஷம் முன்னாலே இல்லாம இருந்தோம் இந்த உடம்பு ரூபத்துல. இன்னும் கொஞ்சம் வருஷம் போல இந்த உடம்பு இருக்க போறது. இந்த உடம்பு கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. 10 வருஷம் முன்னாடி இருந்த உடம்பு இப்ப இல்லை. ஒரு 15 வருஷம் முன்னாடி இந்த உடம்புல இருக்கிற ஒரு செல் கூட இப்ப இல்லை. அப்புறமும் நம்ம சொல்றோம் இந்த உடம்பு தான் நான் என்னோட போட்டோ எப்படி இருக்குன்னு இருக்கா இல்லையா. இப்ப நான் உங்களை நினைக்கணுமானாக்கா உங்களுடைய இந்த ஃபார்ம் இந்த ரூபத்தை தான் நினைக்க முடியும். ஆனா நீங்க உங்களை நினைக்கிறது இந்த ரூபம் இருக்கக்கூட எவ்ரிபடி இஸ் ஃபார்ம்லெஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் பட் ஃபார் அதர்ஸ் எவ்ரிபடி ஹேவ் அ ஃபார்ம். பரதிருஷ்டி தான் மாயை. எனக்குள் யார் இன்றி யாரும் இல்லை, உனக்குள் நீ இன்றி யாரும் இல்லை, தனக்குள் தான் இன்றி யாரும் இல்லை. இதுல வேதாந்தமே முடிஞ்சு போச்சு. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி இருட்டு ரூம்ல உட்கார வச்சோம்னா எனக்கு ஒரே ஒரு அனுபவம் தான் சுயமாக தெரியும், நான் இருக்கேங்கிறது. உடம்பு இருக்காங்கிறது கூட தெரியாது. பரதியா இருக்காங்கிறது தெரியும். காலம் மறத்து போனா கூட இருக்கா இல்லையான்னு சந்தேகமா தொட்டு பார்த்துக்கணும். நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு, அந்த உணர்வுக்கு மாத்திரம் தன்னை விளக்குறதுக்கு இன்னொரு விளக்கு தேவை. தானே தன்னை விளக்கிக்கிறது ஸ்வபோதே அந்நிய போதே. அந்த அனுபவம் எல்லாருக்கும் சித்தமா இருக்கு. சிம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் அஸ் ஐ இருக்கேன். உடம்பு பரிணமிக்கிறது, மனம் பரிணமிக்கிறது. இப்ப நான் உங்களை பார்க்கிறேன், இது பிரதீதி, பெர்செப்ஷன், தோற்றம். தமிழ்ல சொன்னோம்னா தோற்றம். கண்ணு தேவைப்படுறது உங்களை பார்க்கறதுக்கு. கண் இல்லைன்னா தெரியாது, இல்லாட்டா தொட்டு பார்க்கணும், இல்லாட்டா உங்க வாய்ஸ் நான் கேட்கணும். சென்சஸ் கூடித்தான், இந்திரியங்கள் கூடித்தான் நீங்க இருக்கீங்களா இல்லையா நிரூபணம் பண்ண முடியும். என்னோட உடம்பே எனக்கு தெரியணுமான சென்சேஷன் வேணும். ஆனால் நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கண்ணு வேண்டாம், காது வேண்டாம், மூக்கு வேண்டாம், வாய் வேண்டாம், மனசு கூட வேண்டாம். ஸ்வயம் பிரகாஷம், அது தானே தன்னை விளக்கிக்கிறது. அதனால அது பிரஜானம்னு பிறகு பேர், தானே தன்னை விளக்கிக்கிறதுனால ஸ்வயம் பிரகாஷம். நான்கிற அனுபவம் தானே தன்னை விளக்கிக்கிற அனுபவம், மீதி எல்லாம் இந்த நான் பார்த்தா தான் உண்டு. அப்ப எது உள்ளது? நான் இருக்கேங்கிறது உள்ளது. இருக்கேன், இருக்கின்றேங்கிற அந்த அனுபவம், அகமஸ்மி, நான் இருக்கேங்கிற அந்த அனுபவம், அந்த அனுபவம் உள்ளது. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு. அதான் உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ. முதலே ஒரு பெஸ்டினோட பகவான் ஆரம்பிக்கிறார். எல்லாருக்கும் நான் இருக்கேன்னு தெரியுது. எப்படி தெரியறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்வெஸ்டின் வந்து எல்லாருக்கும் தெரியறதே நான் இருக்கேன் அதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு தோணுதாம். இல்லடா அது தெரிஞ்சின்றதுனால என்ன பிரயோஜனம், நான் இருக்கேன் அப்படின்னு தெரியறது அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு தோணுதாம். ஆனா ரிஷிகள் என்ன சொல்றா, பகவானே என்ன சொல்றா, அந்த இருக்கேன்னு தெரியறதோ இல்லையோ அது வந்து தேடாவுற்றன திருவருள் நிதி. The treasure is already with you, but you have to own it. கையினில் கனி, கையில வச்சிருந்துருக்கோம் பழம் இல்லையா, ஆனா கையில வச்சிருந்து எவ்வளவோ ஜென்மாவா கையில வச்சிருந்துருக்கோம். உன் மெய் ரசம் கொண்டு உவகையிலறி கொள அருள் அருணாச்சலா. You have to get intoxicated with it. It is already there in your hand, but by paying attention to it, ஸ்ரத்தானதி விமல சித்த ஜலாபிஷேகை நித்யம் சமாதி குசுமை அர்ச்சனம் குரு. கிடைச்சிருக்கு சிவன், சிவா has already happened to you. Within you as the self. ஒரு சைவ சித்தாந்தத்துல ஒரு புஸ்தகம், ஒரு பெரியவர் வந்து எனக்கு ஒண்ணு தந்தார், பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரனாலே நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல வேதாந்தம் பிரம்மசூத்திரனாலே போர் அடிக்கும். அது சங்கர பாஷ்யம் படிக்கிறதே பெரிய பாடா இருக்கும். அதுக்கு மேல நீ இப்ப சைவ சித்தாந்தத்துல வந்து ஸ்ரீகண்ட பாஷ்யம்னு ஒரு புஸ்தகம், அதை கொண்டு வந்து இது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு வாங்கி வச்சு. ஆனா அது எதிர்ச்சியா எது வருதோ அதுல ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்த்தப்பவே தெரிஞ்சுட்டு இதுதான் மெசேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து சிவனை ஸ்துதிக்கிற ஸ்லோகம், மீதி அதோட சைட் எல்லாம் போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சிவனை ஸ்துதிக்கிற, எப்படி சிவனை ஸ்துதிக்கிறானா, நமோ அகம் பதார்த்தாய லோகானாம் சித்தி ஹேதவே சச்சிதானந்த ரூபாய சிவாய பரமாத்மனே. நான்கிற பொருளுக்கு உண்மை பொருளாயிருக்கிற சிவனுக்கு நமஸ்காரம். நான்கிற அனுபவத்துட உண்மை பொருளாயிருக்கிற சிவனுக்கு நமஸ்காரம். நமோ அகம் பத அர்த்தாய லோகானாம் சித்தி ஹேதவே சச்சிதானந்த ரூபாய சிவாய பரமாத்மனே. சைவ சித்தாந்தத்திலே இந்த அகம்சார மார்க்கம் தான். பிரத்யக் அகிருத்ரிம அகம் விமர்ச ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகவான் கிட்ட வந்து, பகவான் கிட்ட இருந்து எப்படி தமிழ் சைவம் வேதாந்தம் தெளிச்சதோ, எப்படி அத்வைத வேதாந்தம் உணர்ந்ததோ, அதே போல காஷ்மீரி சைவிசமும் ரொம்ப காலமா தூங்கி கிடந்தது. ஒரு புது ஆச்சாரியர் காஷ்மீர்ல வந்தார், லக்ஷ்மண் ஜூன் பேர் அவருக்கு. இன்னைக்கு காஷ்மீரி சைவிசத்துக்கு அவர் ரொம்ப பெரிய ஈஸ்வர துல்லியமா அவ பாக்குறவா. நீங்க பகவானோட போட்டோ கேலரி பார்த்தீங்கன்னாக்கா, பகவான் கால் கீழே இப்படி கையை குப்பிண்டு முட்டு மடக்கின்னு அப்படி உட்கார்ந்து நிற்கிறார். ஒரே ஒரு வாட்டி தான் பகவான் வந்து பார்த்தார். அவர் சொல்றார், பகவான் பார்த்தோடனே அந்த இருந்த இருப்பு, பகவான் பார்த்த பார்வை எல்லாமே எனக்கு காஷ்மீரி சைவிசத்தோட ரகசியத்தை விளக்கி தருகிறார். பிரத்யக் அகம் விமர்ஷா, அகிருத்ரிம அகம் விமர்ஷா, அதான் அவள் மார்க்கம். கிருத்ரிம அகம் நமக்கு எல்லாம் தெரியும், ஆர்டிபிஷியல் அசியூம்டு ஐ, எல்லாருக்குமே தெரியும் நான் இன்னவன், நான் நல்லவன் கெட்டவன், பிராமணன் க்ஷத்ரியன் இந்தியன் ஃபாரினர், எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கன் ஆஸ்திரேலியன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அகிருத்ரிமாகம் அது நமக்குள்ள எல்லாருக்கும் சித்தமா இருக்கு. அவ வந்து என்ன சொல்றா, காஷ்மீரி சைவிசத்துல தே ஆர் ட்ரூ, இந்த ரியல் இம்போர்ட். அவ என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இது வந்து உன்னோட சாமர்த்தியத்தாலே எல்லாம் கிடைக்காது. எப்ப அந்த குரு கிருப்பை உன் மேல விழுதோ, அப்போ உன்னோட கவனம் வந்து அந்த அகிருத்ரிமமான அகத்துல போகும். எப்ப உங்களோட கவனம் அந்த அகிருத்ரிமமான நான்கிற உணர்வுக்கு போயிடுதோ அந்த கஷணத்துல இருந்து அன்இன்டரப்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் செல்ஃப். விசித்தியே இல்லை இப்பவும். வேதாந்தம் என்ன சொல்றது, விசித்தி இப்பவும் இல்லை, ஆனா சித்த விருத்திகள் வந்து விசித்தி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கறது. நினப்புகள் வர்றதுனால நான் ஏதோ இப்ப எனக்கு இருக்கு, இப்ப அனுபவம் இருக்கு, அனுபவம் இல்லைங்கிற மாதிரி தோணுறது. ஓரோ நினப்புக்கும் நடுவில் நம்ம ஆத்மாவா தான் இருக்கோம், நினப்பு வரபோதும் ஆத்மாவா தான் இருக்கோம். ஆனா பாம்பு தெரியறத கயிறு தெரியாத மாதிரி அந்த நினப்பு தெரியற சமயத்துல சொரூபம் தெரிய மாட்டேங்கிறது. நினப்பு இல்லாம இருக்கிற டைம்ல பூர்ணமா அந்த வஸ்து சித்தமா இருக்கு, உணர்வு சித்தமா இருக்கு. அப்போ எல்லாருக்கும் நான் இருக்கேங்கிற உணர்வு இருக்கு, நேச்சுரலா இருக்கு. உள்ளதல்லது உள்ள பொருள் உள்ளதோ, உள்ள உணர்வு உள்ளதோ, இப்படி தொடங்கி நம்ம இன்னைக்கு நிறுத்துறோம். உள்ளதல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, இதே உள்ள உணர்வு உணர்ச்சின்னு சொல்லலை வரும். தமிழ்ல ரெண்டு வார்த்தை, ஒன்று வந்து உணர்வு, உணர்ச்சி. உணர்ச்சி வந்து தாட், விகாரம், எக்ஸைட்மெண்ட், அப்படி ஒரு அகம் நமக்கு இருக்கு. அந்த அகத்தையும் பகவான் டீல் பண்றார் உள்ளதனார்த்தத்துல. என்ன, நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் பேச்சு மூச்சடக்கி கொண்டு ஆழ்ந்து உள்ளே அறிய வேண்டும். நான் உதியாதுள்ள நிலை, உதிக்கும் ஸ்தானம் அதை நாடு. அந்த உதிக்கிற நான் வந்து உணர்வு இல்லை, அது உணர்ச்சி. இங்க தொடங்குற போது உணர்ச்சியோட தொடங்கலை, உணர்வு. உணர்வுனாக்கா அவேர்னஸ், கான்சியஸ்னஸ், தட் விச் இஸ், எவர் இஸ், அந்த சத்வஸ்து, இருப்பு நிலை. இருந்து ஒளிர் உணவிடு தடுத்திட தெய்வம், இருட்டினை விளக்கெடு தடுத்திடலைகான். இருந்து ஒளிர், இருந்து பிரகாசிக்கிறது, இருக்கு தெரியறது, அது பிரகாசிக்கிறது, அதுவே ஆனந்தம், அன்பு. அந்த உணர்வு உள்ளதல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, அப்படி தொடங்கி நிறுத்தம் நாளைக்கு வீட்டில் கட்டேன். ஆத்மா.